అస్సలాము అలైకుం వరహ్మతుల్లాహి వబరకాతుహు. ముఖద్దీము బిస్మిల్లా జల్లేవ కస్తమా ఉహమ్దీలు హమ్దం బి దవామి ముఅస్తమా ఉసల్లిము తస్లీమన్ కసీరన్ ఖియాసమా ఉసల్లి సలాతన్ తమ్లఉల్ అర్ద వస్తమా అలా మన్ లహు అలల్ ఉలా ముతబవ్వౌ రబ్బి ఇష్రహ్లి సద్రి వయస్సిర్లి అమ్రి వహ్లుల్ ఉఖదతమ్ మిన్ లిసాని యఫ్కహు ఖౌలి ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب تدكم أن فيرال الله تدرودم أن أرولال أدكم أنيتمي ونكولي ني أدكم آغدوائي منسولي يلا ملوانه يندن ورئيني تدكيلم أن ننيوي أدي تدرهيلم أن ننيوي வள்ளல் நபி நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை பாதையிலே நடக்கையிலும் உன் நினைவே, வாடி தளர்ந்து போய் வந்து படுக்கையிலே கிடக்கையிலும் உன் நினைவே, இறுதி மூச்சினையாம் அடக்கையிலும் உன் நினைவே, எம் உடலை பிறர் தூக்கி அடக்கையிலும் உன் நினைவைத்தா எம் வல்லவனே. இருட்டினிலே இடறிவிலும் இனத்தவர்த்தி இஸ்லாத்தில் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரின் ஆத்ம ஆசியினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் எல்லையற்ற பேரர்களால் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அல் குர்ஆன் ஷெரீஃபினுடைய 13வது மாநாடு மற்றும் தஃப்சீர் விளக்கவருடைய 200வது வார நிறைவு விழா மற்றும் நிகழ்வு விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய துபை செம்பி இன்டர்நேஷனல் குரூப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அல்ஹாஜி கே எஸ் எம் முகமது யாசின் ஹாஜியார் அவர்களே, எனக்கு முன் நகைச்சுவை தரும்ப நல்ல கருத்துக்களை எடுத்து வரவேற்பு நிகழ்த்தி அமர்ந்து வைக்கக்கூடிய மரியாதைக்குரிய முஹிபுல் உலமா ஆலி ஜனாப் ஏ மாரூஃப் பியே அவர்களே, அடுத்து இங்கே அல் குர்ஆனுடைய 200 வார உரைகளுடைய குறுந்தகத்தை வெளியிடவிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அல்ஹாஜி பி எஸ் ஆரிஃப் ரஹ்மான் அவர்களே, அதனை பெறவிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அல்ஹாஜி எம் சையீத் ஹமீது சலாஹுதீன் சாஹிப் அவர்களே, இங்கே வாழ்த்துரை வழங்க வரவிருக்கக்கூடிய வேலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹ்மான் ஹாஜி அவர்களே, மற்றும் ஏற்புரை நிகழ்த்தவிருக்கக்கூடிய ஆவூரின் அரிமா செங்கோட்டையின் சிங்கம் மணிமொழி அப்துஷக்கூர் ஹசரத் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன் மௌலானா மௌலவி அப்துல் உலமா ஏ முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்களே, இங்கே நிகழ்ச்சியில் நன்றியுரை நிகழ வைக்கக்கூடிய முஹிப்புல் அவுலியா அல்ஹாஜி டி அப்துல் கபூர் காக்கா அவர்களே, ஆர்வ பெருக்கோடு அல்லாஹுடைய இல்லத்தில் இந்த இனிய நேரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த நேயர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இங்கே ஒரு மகத்தான விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல் குர்ஆன் ஷெரீஃபினுடைய விளக்கத்துக்கான 200 வார விளக்கம் நிறைவு பெற்ற ஒரு நிகழ்ச்சி விழா. அருமையாக சொன்னார்கள், நிறைவு விழா அல்ல நிகழ்ச்சி விழா. அல் குர்ஆனுக்கு சொல்லப்படுகிற விளக்கம் இருக்கிறதே, வையகத்து மரங்களை எல்லாம் எழுதுகோலாக்கி எழுகடலையும் மையாக ஆக்கினாலும் அல் குர்ஆனுக்கு விளக்கம் எழுத முற்படும் போது இல்ல நஃபிதல் பஹரூர் கபிலன் தன்பத கலிமா துரப்பி, கடல் நீர் வெற்றிவிடும். அல்லாஹ்வுடைய வேதவசனத்துக்கு விளக்கம் எழுத வானத்தை ஏடாக வீழ்த்தி வைத்து வையகத்து மரங்களை எல்லாம் எழுதுகோலாக்கி எழுகடலையும் மையாக ஆக்கினாலும் கடல் நீர் வெற்றிவிடும் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷெரீஃபில் இந்த கருத்தை 2 முறை சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த அளவுக்கு திருக்குர்ஆனுடைய விளக்கம் பழுகி பெருகும். வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி, பகதாதிலே ஒரு முறை ஒரு பெருந்தகை அல் குர்ஆனுடைய விளக்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அவர் இப்னு ஜௌசி. இப்னு ஜௌசி அல் குர்ஆனுடைய விளக்கத்தை பகதாதில் நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள வரலாறு. அது யாருடைய வரலாறு என்பது அடுத்த வரியில் தெரியும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்னு ஜௌசி பகதாதிலே அல்லாஹுடைய வேதவசனத்துக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அமைதிய வடிவான ஒரு ஆன்மீக பெருந்தகை இன்னொரு இடத்திலே குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்னு ஜௌசி ஒவ்வொரு ஆயத்துக்கும் 7 வகையான விளக்கத்தில் சொன்னார்கள். அந்த நேரத்தில் 7 வகையான விளக்கம் இறைமறையினுடைய ஒவ்வொரு வசனத்துக்கும் இப்னு ஜௌசி சொல்லி வந்த நேரத்திலே ஒரு அமைதியை வடிவான பெருந்தகை அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு அடுத்தடுத்த பொருளை விளக்குகிறார்கள். எத்தனை விரிவுரைகளையும் ஒரு வசனத்துக்கு 40 விரிவுரைகள். ஒரு வசனத்துக்கு 40 வகையான விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். உடனே மக்கள் கூட்டமெல்லாம் அந்த பக்கம் திரும்புகிறது. இப்னு ஜோசிக்கு அப்போது ஒரு ஆணவம் என்ன தெரியுமா, இந்த பகதாதிலே இத்தனைக்கும் பகதாது எத்தகைய சூழல் இருந்தது தெரியுமா, வரலாறு சொல்லி காட்டுகிறது. மூளை முடுக்கெல்லாம் முழுத்தாடி உலமாக்கள், அவர்கள் காத்தாடிகளாக இருந்தனர் ஹலீஃபாக்கள் கைகளுக்கு. பகதாதுடைய அந்த சூழல், அதாவது மூளை முடுக்கெல்லாம் முழுத்தாடிகள் இருந்த முழுத்தாடி உலமாக்கள் இருந்த போதிலும் அவர்கள் சேன்களாக விசிறிகளாக காத்தாடிகளாக பயன்பட்டார்கள் ஹலீஃபாக்கள் கைகளுக்கு. திரும்புகிற திசையெல்லாம் தீர் முழங்கக்கூடிய மினாராக்கள், பள்ளிவாசல்கள், இப்படி எங்கும் மார்க்கம் செழித்திருந்த அந்த பகதாதிலே மாமரை குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிறார் இப்னு ஜௌசி. ஒவ்வொரு வசனத்துக்கும் 7 வகையான விளக்கம். அந்த நேரத்தில் அமைதியை வடிவான ஒரு ஆன்மீக பெருந்தகை மூலையிலிருந்து ஒரு வசனத்துக்கு 40 வகை விளக்கம் சொல்ல முற்பட்ட போது மக்கள் கூட்டம் அந்த பக்கம் சாய்கிறது. யார் அந்த பெருந்தகை தெரியுமா? வலிகள் கோமான், குத்துபர் ரப்பானி, மஹபூபு சுபஹானி, மாய்சூக்க ரஹ்மானி, பிந்தேரே நூரானி, குத்துபு கௌசல்யாவம், முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தாலாஹு ஒவ்வொரு வசனத்துக்கும் 40 விளக்கத்தை சொன்னார். பிறகு இசைமா மக்கள் வியப்படைந்து இப்படியுமா விளக்கம் இருக்கிறது என்று வியப்பின் விளிம்புக்கே சென்றார்கள். அதைத்தான் ஒரு கவிஞர் சொல்லி காட்டுகிறார். திருமறையின் ஆய்வுரையில் தேர்ச்சி பெற்ற காரணத்தால் பெருமையடி இப்னு ஜௌசி பேசி வந்த நாளையிலே அருமறைக்கு கடலலி போல் அடுக்கடுக்காய் பொருள் விரித்து கருவத்தை அடைத்து வந்த கனிமுகி தீன் எழுதி என்று சொல்லப்படுகிற அளவுக்கு வரலாற்றில் வான்மறை விளக்கத்துக்கு ஒரு மிகச்சிறந்த வரலாறு படைத்தவர்கள் வலிகள் கோமான் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹும். அல்லாஹுடைய வேதவசனம் அதை பூசிரிமாம் சொல்லி காட்டுகிறார்களே, லஹா மஹானின் கமௌஜில் பஹ்ரி ஃபி மததின், லஹா மஹானின் கமௌஜில் பஹ்ரி ஃபி மததின், வஃவுக ஜௌஹி வஃவுக ஜௌஹரிஹி ஃபில் ஹுஸ்னி வல் அததி. என்ன சொல்லி காட்டுகிறார்? இதை அருமையாக நம்முடைய இறையல் திருமணி மொழிபெயர்ப்பார். அலையெனவே பொருள் பெருகும் ஆறழகில் விலைமதிப்பில் அலைகடலின் முத்தைவிட அதி உயர்ந்த திருமறையாம். கடலை பாருங்கள், கடல் அலைகள் என்றைக்கும் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்வதில்லை என்பது ஆர்ப்பரிக்கும் கடலை பார்ப்பவர்களுக்கு தெரியும். அலை அடித்துக் கொண்டே இருக்கிறது. அருள்மறை குர்ஆன் தெரிவது ஒரு ஆழ்கடல். அல்லாஹுடைய வேதம் குர்ஆன் என்ற ஆழ்கடலில் அடுத்தடுத்து அலைகள் வந்து கொண்டிருப்பதை போல பொருள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே குர்ஆனுக்கு அடுத்து யாரும் பொருளை மட்டுப்படுத்த முடியாது. கடலிலே என்றைக்கும் ஓய்வதில்லை. அல் குர்ஆனுடைய விளக்கம் என்றைக்கும் ஓய்வதில்லை. நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி காட்டுகிறேன். இந்த காலமெல்லாம் குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னவர்கள் இரத்தக்கட்டி என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இரத்தக்கட்டி என்பது மனித கருவளர்ச்சியில் அப்படி ஒரு பார்ட் இல்லை. அதாவது அற்பத்துளி இந்திரியமாக தாயின் வயிற்றிலே பதிந்த நாம் அடுத்து அலக்கு எனும் நிலையை அடைகிறோம். அலக்கு எனும் நிலையை அடைத்து அடுத்து முதுகா என தசை துண்டம் என்று பல்வேறு ஸ்டேஜிகள் அடையும் போது அலக்கு என்ற வார்த்தைக்கு இரத்தக்கட்டி. உடனே விஞ்ஞானிகள் வேத வெளிச்சத்தில் விஞ்ஞானத்தை பார்த்தார்கள். விஞ்ஞான வெளிச்சத்தில் வேதத்தை புரட்டினார்கள். அப்போது ஒரு உண்மை தெரிந்தது. அலக்கு எனப்படுகிற இரத்தக்கட்டி எப்படி இந்த இந்திரியம் இரத்தக்கட்டியாக மாறியது? இரத்தம்தானே இந்திரியமாக மாறியது. 60 துளி இரத்தத்தினுடைய பவர் 1 துளி இந்திரியத்தை கிரிக்கிறது. எனவே இந்த இந்திரியம் மீண்டும் இரத்தக்கட்டி ஆகிறதா என்று சொன்னால் அலக்கு என்ற வார்த்தைக்கு பிறகு ஆய்வாளர்கள் எடுத்துக்கொண்ட பொருள் என்ன தெரியுமா? அலக்கு என்றால் முழக்கு என்ற வார்த்தையிலிருந்து அலக்கு வந்தது. உதாரணமா பாருங்கள், இந்த சுழல் விளக்கு இங்கே தொங்கவிடப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட அலக்கு முழக்குன்னா தொங்க விடப்பட்டிருக்கு, ஒன்றோடு ஒன்று குழுவி விடப்பட்டிருக்கு. அதே போல கருவறையின் மேல்பகுதியில் தொங்கிவிடப்பட்ட ஒரு அட்டை பூச்சி போன்ற ஒன்றுதான் அலக்கு. எனவே இந்த காலமெல்லாம் இரத்தக்கட்டி என்று சொன்ன பிறகு விஞ்ஞானிகள் கொடுத்த விளக்கத்துக்கு பிறகு புதிய விளக்கம் வருகிறது. அலக்கு என்றால் இரத்தக்கட்டி அல்ல. அலக்கு என்பது அட்டை, செந்நிறத்தில் உள்ள அட்டை பூச்சி போன்று கருவறையின் மேலில் தொங்கும் ஒரு பொருள் என்ற புதிய பொருளை ஆய்வு செய்கிறார்கள். எனவே காலத்துக்கு ஏற்றவாறு குர்ஆனுடைய கருத்துக்களை நாம் பல்கி பெருகி விரித்து பார்க்கலாம். அதாவது குர்ஆன் ஒரு கருத்தை சொன்னது, அந்த கருத்தை சிந்திக்க புதிய கருத்துக்கள் அங்கே சிந்துகின்றன. செந்தையனை போல் குர்ஆன் என்ற அமுத சுரபியிலிருந்து கருத்துக்கள் சிந்துகின்றன. இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். நுஹாஸ் என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் கூறுகிறான், யுர்சலு அலைக்குமா சுவாவும் நுஹாசும் பலா தந்தசிரான், மனித வர்க்கமே ஜின் வர்க்கமே உங்களுக்கு ஆற்றல் இருந்தால் அந்த பெருவழிக்கு அப்பால் சென்று பாருங்கள், எங்கேயாவது உங்களால் செல்ல முடியுமா? மனித வர்க்கம் ஜின்வர்க்கத்தை பார்த்து அறைகோல் விடுத்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஆற்றல் இருக்குமானால், உங்களால் முடியுமானால் வானத்துக்கும் பூமிக்கும் அப்பால் இடையே உள்ள அண்டத்திலே நீங்கள் சுற்றி பாருங்கள், நீங்கள் சென்று பாருங்கள், ஊடுருவி செல்லுங்கள். ஆனால் லா தன்புதூன இல்லாபி சுல்தான், உங்களால் முடியாது, யூ கெனாட் வித் அவுட் பவர் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார்கள். உங்களுக்கு தகுந்த பவர் ஆற்றல் இல்லை என்று சொன்னால் அந்த பெருவெளியில் உங்களால் பயணிக்க முடியாது. அப்படி அந்த பெருவெளியில் நீங்கள் பயணித்தால் என்ன நடக்கும்? யுருசலு அழைக்குமா சுவாகும், உங்கள் மீது நெருப்பு சுழல் வீசப்படும். அந்த இடத்துல நுஹாசிங்கிற வார்த்தையை சொல்லி காட்டுகிறார், நெருப்பு ஜுவாலையுடன் நுஹாசி வீசப்படும். நுஹாசிக்கு செம்புத்தகடு என்று பொருள். பல தமிழ் மொழிபெயர்ப்பத்தை பார்த்தா செம்புத்தகடு, பேசில ஏடி செம்புத்தகடு ஆராய்ச்சி செய்கிறார்கள். பேசில செம்புக்கு சான்ஸே இல்லையே, பேச என்பது வெட்ட வழி, வெட்டு வழியே ஆகாய மண்டலத்தை நோக்கி பயணிக்கிற நேரத்திலே, ஊடுருவி செல்கின்ற நேரத்திலே பேசல செம்புத்தகடு விழுமா என்று சொன்னால் குர்ஆன் சொல்கிறது நமது அறிவுக்கு பொருத்தமா, அறிவியலுக்கு பொருத்தமா என்றெல்லாம் ஆராய முற்பட்டார்கள். உடனேதான் அங்கே புரிந்தது, அந்த பேசில் ஏற்படுகிற செம்புத்தகடு எது தெரியுமா? நுஹாசிக்கு அகராதியை புரட்டி பார்த்தால் இப்படி ஒரு பொருள், அதாவது ரேஸ் ஒளிக்கதிர், என அல்ட்ரா வைலட் ரேஸ் எனப்படுகிற ஒளிக்கதிர் தாக்கும். ஆகாய மண்டலத்தில் பயணிக்கும் போது இந்த ஒளிக்கதிர் தாக்கும் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார். எனவே இந்த நுஹாஸ் என்ற வார்த்தைக்கு அகராதியில் செம்புத்தகடு என்ற பொருள் இருக்கிறது. ஆனால் செம்புத்தகடு என்ற பொருளை காலமெல்லாம் சொல்லி வந்தவர்கள் இப்போது காலத்துக்கேற்ற கண்ணோட்டத்தோடு கலைமுறை குர்ஆனை ஆராய்ச்சி செய்ய முற்பட்ட போது இது செம்புத்தகடு அல்ல, இது அல்ட்ரா வைலட் ரேஸ் எனப்படுகிற புறவுதா கதிர், அந்த கதிர் தாக்கும் என்ற கருத்தை உணர்ந்துள்ளார்கள். இப்படி அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆன் இருக்கிறதே, காலத்தின் கோலத்தால் கலங்காத வேதம், உலகத்தில் விடப்படுகிற சவால்களை எல்லாம் எதிர்கொள்கிற வேதம். இந்த வேதத்தின் அடங்கி இருக்கிற பொருளை யாரும் சுட்டிக்காட்ட முடியாது. தமிழிலே சொல்வார் அல்லவா, கடுகை துளைத்து எழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று சொல்லி காட்டுவார்கள். இங்கே அணுவை துளைத்து அதில் எழு கடலை புகட்டினாலும் அடங்காதது அல் குர்ஆன் சரி. அதை கவிஞர் சொல்லி தமிழ்நாடு வக்குபாரியத்துடைய தலைவர் கவிக்கு அப்துல் ரஹ்மான் பாணியில் சொல்வதாக இருந்தால், வானம் வரும் ஒரு வார்த்தையிலே, குர்ஆன் ஷரீஃப் எப்படி வானம் வரும் ஒரு வார்த்தையிலே, அருமையான ஒரு விளக்கம் பாருங்கள். குர்ஆன் ஷரீஃபுக்கு நம்ம வழக்கமா என்ன சொல்கிறோம், வான்மறை குர்ஆன். வான்மறை குர்ஆன் என்ற இந்த வார்த்தையை இப்படி கவித்துவத்தோடு சொல்லி காட்டுகிறார் வக்குபாரியத்துடைய தலைவர் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள். அதாவது குர்ஆன் ஷரீஃபுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பிரித்து பிரித்து நாம் ஆய்வு செய்ய முற்படுவோமேனால் குர்ஆனுடைய ஆழமான அர்த்தத்துக்குள் விரிந்த பொருளுக்குள் வானம் கூட மறைந்துவிடும். ஒரு சொல்லுக்குள்ளே வானம் மறைகிறது. வான்மறை குர்ஆன் என்பது வானங்கள், வானம் வார்த்தைக்குள் மறைகிறது. அதைதான் வானம் வரும் ஒரு வார்த்தையிலே அல் குர்ஆன் அந்த அளவுக்கு வார்த்தைக்குள் வானத்தையே மறைக்கிற காரணத்தினால்தான் அல் குர்ஆனை வான்மறை குர்ஆன் என்று சொல்லி காட்டுகிறோம். எனவே இத்தகைய வான்மறை குர்ஆன் ஷரீப், வையகத்தையெல்லாம் வசீகரித்துக் கொண்டிருக்கிற குர்ஆன் ஷரீப் எந்த காலத்தில் எந்த பொருளோடு அணுகினாலும் அது ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும். அதாவது குர்ஆனுடைய பன்முக பார்வை இருக்கிறதே, பன்முக, அதாவது த்ரீ டைமண்ட்ஸ் என்பார்கள், முப்பரிமாணம் அல்ல, பன்முக பார்வை. எந்த கோணத்தில் குர்ஆனை பார்த்தாலும் அந்த கோணத்திலெல்லாம் அது தகுந்த பதில் சொல்லிக் கொண்டிருக்கும். குர்ஆனில் இல்லாத துறை இல்லை. அது இப்படி சொல்லி காட்டலாம், அதாவது எரிகின்ற நெருப்பு, அந்த எரிகின்ற நெருப்பினுடைய முகம் எந்த பக்கம் இருக்கிறது என்று யாரையாவது பார்த்தால் மெழுகுவர்த்தி எரிகின்றது, எரிகின்ற மெழுகுவர்த்தியின் முகம் எத்திசை நோக்கி இருக்கிறது என்று யாரேனும் கேட்டால் அப்பக்கம் இப்பக்கம் என்றில்லாமல் எப்பக்கமும் மெழுகுவர்த்தியினுடைய முகம் இருப்பதைப் போல அல் குர்ஆனுடைய அணுகுமுறை இருக்கிறதே, எல்லா திசைகளிலும் அதனுடைய கருத்து அமைந்திருக்கிறது. எனவே இந்த அளவுக்கு ஆழமான பொருளை, அழுத்தமான பொருளை வானம் வரை, வானம் ஒரு வார்த்தைக்குள் மறைகின்ற அளவுக்கு வலுவான பொருளை தாங்கிய அல் குர்ஆன் ஷரீஃபுக்கு விளக்கம் தந்து 200 வாரங்கள் நிறைவேற்ற நிகழ்ச்சியை எண்ணி பார்க்கும் போது இதயம் கிடைக்கின்றது. சில நேரங்களில் சில வசனத்துக்கு சில விளக்கம் சொல்லும் போது உதாரணத்துக்கு கொண்டு சொல்லி காட்டுகிறேன். சூரத்து யாசீன், சூரத்து யாசீன் என்பது 83 வசனங்களை கொண்டது. அந்த 83 வசனங்களை கொண்ட சூரத்து யாசீனுக்கு அல்லாஹுடைய பேரருளால் ஒரு விளக்கம் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இதோ பாருங்கள், ஏறத்தாழ 400 பக்கங்கள் கொண்டது யாசின் சூராவுக்கான விளக்கம். இது இப்போது சென்னையிலே புது பதிப்பு தயாராகி கொண்டிருக்கிறது. இதற்கு மறுப்பிற்காக இந்திய துணைகண்டத்தினுடைய முன்னாள் தலைவர், இந்திய துணைகண்டத்தினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவரிடத்திலே இதற்கு மதிப்பிற்காக இது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இதிலே காரணம், வான்மறையிலே அல் குரான் சிரிப்பில் அதிகமான அஸ்கானம் எனப்படுகிற வானியல் சூரத்து யாசினிலே அடங்கியிருக்கிறது. எனவே வானியல் நிபுணராகி APJ அவர்களுடைய மதிப்பிற்காக காத்துக்கொண்டு அச்சகத்தில் அச்சு வாகனம் ஏறுவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறது யாசினுடைய விளக்கம். இந்த விளக்கத்தில் ஒரு செய்தி பலருக்கும் வியப்பாக இருக்கலாம். கீழக்கரை இதற்குள் அடங்கியுள்ளது. அல்லாஹ்வுடைய வேதவசன விளக்கத்துக்குள் கீழக்கரை இருக்கிறது, காயல் பட்டணம் இருக்கிறது. திடீர் என்று பார்த்தால் குர்ஆன் ஷெரீஃபுடைய விளக்கத்தில் காயல் பட்டணம் எப்படி புகுந்தது, குர்ஆன் ஷெரீஃபுடைய விளக்கத்தில் கீழக்கரை எப்படி புகுந்தது என்று பலருக்கும் வியப்பு இருக்கலாம். ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனம், வாயத்துள்ளஹும் அன்னா ஹமல்னா துரியத்தஹும் ஃபில் ஃபுல்கில் மஷூன். அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான், அந்த அடியாளருக்கு ஒரு அத்தாட்சி என்ன தெரியுமா, மரக்கலங்களில் கப்பல்களில் அந்த மனித சந்ததிகளை நாம் ஏற்றிச் செல்கிறோமே, வியாபாரத்துக்காக புறப்பட்டு செல்கின்ற கப்பல்களில் மனித சந்ததிகளை ஏற்றிக் கொண்டு செல்கிறோமே, அது அவர்களுக்கு ஒரு படிப்பினை என்று தொடர்கின்ற இந்த வசனம். இந்த வசனம் அருளப்பட்ட காலத்தை ஆய்வு செய்தோம். சிறப்பதிகாரம் சொல்லுகிற ஒரு காலம், சிறப்பதிகாரத்தில் யவனர் என்று ஒரு இனம் இருக்கிறது. சிறப்பதிகாரம் சொல்லக்கூடிய யவனர் யார் தெரியுமா, அரபியர்கள். வரலாறு எப்படி திரும்பியது பாருங்கள், ஒரு காலத்தில் தமிழர்கள் குடிகட்டி வளத்தோடு வாழ்ந்தார்கள். தமிழர்கள் வளத்தோடு வாழ்ந்த காலத்தில் அரபியர்கள் வயிற்றுப் படைப்புக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். ஒரு காலம் இருந்தது. அதாவது அல்லாஹுடைய ரசூல் பிறப்பதற்கு முந்தைய காலம், அல்லாஹுடைய ரசூல் பிறப்பதற்கு முந்தைய காலத்தில் அரபகம் பாலைவனமாக காட்சியளித்தது. எனவே பஞ்சை பராரிகளாக அரபிகள் வாழ்ந்த காலத்தில் வளம் குடித்தது நமது தமிழகத்திலே. எனவே அரபியர்கள் வர்த்தகத்துக்காக வணிகத்துக்காக தமிழகத்தை நாடி வந்தார்கள் சிறப்பதிகாரம் கூறுகிறது. அந்த காலத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட பேர் என்ன தெரியுமா, யவனர். இன்னொரு வார்த்தை சோனகர். சோனகர் என்றும் யவனர் என்றும் அரபிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள். தமிழ்நாட்டிலிருந்து வர்த்தகம் செய்து பொருளை ஏராளமாக அள்ளி வந்து இங்கே வளத்தோடு வாழ்ந்தார்கள் என்று வரலாறு கூறுது. எனவே வந்த வழி என்ன தெரியுமா, அரபியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த நேரத்தில் அவருடைய வழித்தளம் பாருங்கள், அரபகத்திலிருந்து புறப்பட்டு கேரள கரையோரம் கோழிக்கோட்டை முதலில் அடைந்தார்கள். கள்ளிக்கோட்டை எனப்படுகிற கோழிக்கோடு, கொல்லம், அங்கிருந்து கொடுங்கல்லூர் வழியாக அவர்கள் காயல் பட்டணம் வந்தார்கள். காயல் பட்டணத்திலிருந்து கீழக்கரை வழியாக தொண்டி பாசிப்பட்டணம் வழியாக இலங்கைக்கு சென்று பொருளை கொள்முதல் செய்து திரும்பி அரபகத்துக்கு திரும்பினார்கள் வரலாறு கூறுகிறது. எனவே அல்லாஹுடைய வேதவசனம் அருளப்பட்ட அந்த காலத்தை நினைத்து பார்க்கும் போது, அல்லாஹுடைய வசனம் அருளப்பட்ட காலத்தில் காயல்பட்டினம் கீழக்கரையெல்லாம் வர்த்தக தலங்களாக, வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக கேந்திரங்களாக இருந்தன. அரபிகள் அங்கே வந்து வர்த்தகம் செய்தார்கள். எனவே இது வரலாறு இன்றைக்கு கல்வெட்டு எழுத்துக்களால் பதிவு செய்து வைத்திருக்கிற அடிப்படை உண்மைகள். எனவே இது காகித எழுத்துக்கள் அல்ல, கடற்கரை ஓரத்தின் கைவிரல் எழுத்துக்கள் அல்ல. கடற்கரை ஓரத்திலே கைவிரலால் எழுதினால் அடுத்த அலை வந்து அந்த எழுத்தை அழித்துவிடும். ஆனால் கல்வெட்டுகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. காயல்பட்டினம், கீழக்கரை, தொண்டி, பாசிப்பட்டினம் போன்றவை அரபியர்கள் வர்த்தகத்துக்காக வந்த வழித்தடம். எனவே அப்படி வந்த காலத்தில்தான் வான்முறை குர்ஆன் ஷெரீப் அருளப்பட்டது. எனவே அருளப்படும் போது அல்லாஹ் கூறுகிறான், அடியாளர்களுக்கு ஒரு படிப்பினை, கப்பல்களில் நாம் அவர்களை சுமந்து செல்கிறோம். எனவே கப்பல் போக்குவரத்து அன்று தொடக்கத்தில் இருந்தது. அந்த கப்பல் போக்குவரத்து குடிகட்டி பிறந்த காலத்தில் குர்ஆன் கூறுகிறது என்று சொன்னால், குர்ஆனுடைய வசனம் அருளப்பட்ட கால சூழலில் பார்க்கும் போது இந்த நகரம் இடம்பெறுகின்றன. தப்சீர்களிலே பார்த்து தெரிய முடியுமா, குர்ஆனுடைய விளக்கத்துக்கு விஞ்ஞானத்தினுடைய துணை நமக்கு மிகவும் பயன்படுகிறது. உதாரணமாக சோலார் சிஸ்டம் எனப்படுகிற அண்ட பெருவழி, சோலார் சிஸ்டம் எனப்படுகிற சூரிய மண்டலம், சூரிய மண்டலத்தில் மில்கி வே எனப்படுகிற பால் வீதியில் சூரிய மண்டலம், அந்த சூரியனை சுற்றி 9 கிரகங்கள் சுற்றுகின்றன. ஒவ்வொரு கோலமும் அதை சூரியனை சுற்ற எவ்வளவு நேரமாகிறது. அல்லாஹ் ஒற்றை வார்த்தையில் சொல்லி காட்டுகிறான், எல்லாமே தன்னுடைய வட்டவரைக்குள் சுற்றி கொண்டிருக்கின்றன. அதில் எவ்வளவு நயமான ஒரு செய்தியை சொல்கிறான் பாருங்கள், குல்லும் ஃபி ஃபலக்கின் யஸ்பஹூன், எல்லா கோலங்களும் நீந்துகிறன் என்ற வார்த்தையை சொல்கிறான். அந்த நீந்துதல் என்ற வார்த்தைக்கு ஆய்வு செய்கிறார்கள். எனவே குர்ஆனுடைய ஒவ்வொரு சொல்லையும் அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்தவர்கள் வியந்து மலைக்கிறார்கள். எதுதான் குர்ஆனில் இல்லை, இறைவுள் கல்வி சொல்லிக் காட்டுவார், எண்ணத்தில் பழுதுடனே எடுப்பவர்கள் நடுக்க முறை கன்னத்தில் அறைவது போல் கடிந்துரைக்கும் திருமறையாம். குரான் ஷெரீஃபிலே இல்லாத பொருள் இல்லை என்ற காரணத்தினால் இது குரானில் இருக்குமா, இதற்கு வழிகாட்டுதல் இருக்குமா, இந்த வழக்கம் குரானில் இருக்குமா என்ற பழுதான எண்ணத்தோடு யாரேனும் வேதத்தை புரட்டி பார்த்தால் அவனுக்கு வியப்பான விடை குரானிலே தெரியும். எண்ணத்தில் பழுதுடனே இதுவா குரானில் இருக்கப் போகிறது. ஒரு முறை ஒரு பிரச்சனை எழுந்தது. அதாவது கணவனால் விவாகரத்து செய்யப்பட்ட பெண்மணி உரிய உடனடியாக மாற்றி கணவனை ஏற்றிக் கொள்கிறாள். கணவனால் கைவிடப்பட்ட பிறகு இத்தா என்பது இல்லாத ஒரு சமுதாயத்தில் மாற்றுக் கணவனை ஏற்றிக் கொண்ட பிறகு அந்த பிறந்த கருக்கொண்ட குழந்தை யாருக்கு சொந்தம் என்று வியப்பான ஒரு கேள்வி எழுகிறது. யாருக்கு சொந்தம் குழந்தை? ஏனென்றால் கணவன் கைவிட்ட கணவன் விவாகரத்து செய்த மறுநாள் அவள் மாற்றுக் கணவனை ஏற்றிக் கொண்டதனால் மாற்று வழி என்ன? கடைசியில் ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்தவுடன் இதற்கு என்ன தீர்வு? எந்த வேதத்திலும் விடை கிடைக்கவில்லை. உலகளாவிய வேதங்கள் புரட்டி பார்க்கப்பட்டன, விடை கிடைக்கவில்லை. நம்முடைய இந்திய துணைக்கண்டத்திலே உள்ள புராணங்கள் புரட்டி பார்க்கப்பட்டன, விடை கிடைக்கவில்லை. கடைசியில் சொல்லப்பட்டது குரானை பார்ப்போம். அமெரிக்காவில் எழுந்த இந்த பிரச்சனையின் போது குரானை பார்ப்போம் என்றவுடன் உலகளாவிய எல்லா வேதங்களையும் பார்த்தோம், குரானிலா என்று பார்த்தவுடன் அங்கேதான் மூன்று மாதம் என்ற அந்த இத்தா காலம் அதனுடைய தத்துவம் சொல்லப்படுகிறது. எனவே மூன்று மாதம் இத்தாவுக்கு பிறகுதான் மறுகணவனை மனம் புரிய வேண்டும் என்ற செய்தியின் பின்னணி சிந்திக்கும் போது குரானில் தான் விடை கிடைத்தது. இப்படி உலகத்தில் தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடியது திருமறை குரான். திருமறையுடைய விளக்கம் என்பது வையகத்தை வியப்படையக்கூடிய ஆழமான விளக்கம். ஆழ்கடலை போன்ற கருத்துக்கள் கொண்டது, அதன் அலைகளை போன்ற எண்ணிக்கையை பெற்றது. இத்தகைய குரானுக்கு விளக்கம் சொல்லுகிற அருமையான வாய்ப்பினை மௌலவி இஸ்மாயில் ஆலிம் பெற்றிருக்கிறார்கள். அந்த இஸ்மாயில் ஆலிம் ஆலிமை பெற்றெடுத்த அருமை தந்தை ஆவூர் அப்து ஷக்கூர் ஹசரத் அவர்கள். இப்போது ஷக்கூராக அவர் அமைகிறார். ஏனென்றால் ஷக்கூர் என்று சொன்னாலே நன்றி உள்ளவர். எனவே இத்தகைய மகனை இறைவன் தந்ததற்கு அஃபலா அகூன அபுதன் ஷக்கூரா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி காட்டினாரே அஃபலா அகூன அபுதன் ஷக்கூரா, நன்றி உள்ள ஒரு அடி அடிமையாக நான் ஆகக்கூடாதா என்று அன்னலாருடைய ஆதங்கத்தை அன்னலார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள். எனவே என்னுடைய அருமை சகோதரர், என் நெஞ்சில் இருந்த நேசத்துக்குரிய முன்னோடி மணிமொழி என்று தமிழகத்திலே கூறப்படுகிற நாவுக்கரசர் ஆவூரின் அரிமா செங்கோட்டையின் சிங்கம் அப்து ஷக்கூர் ஹசரத் அவர்கள் பெற்றெடுத்த அருமை திருமகன் முகமது இஸ்மாயில் அவர்கள் இங்கே இத்தகைய ஒரு பாராட்டை பெறும்போது இந்த உலகம் வியக்கிற அந்த வேதத்திற்கு விளக்கம் கொடுத்து 200 வாரத்தை நிறைவு செய்யும் இந்த நிகழ்ச்சி அந்த தந்தை கண்டுகளிக்கிறார். இதுவல்லவா தந்தை பெற்ற பேரு? தன் மகன் அவையத்தில் முந்தியிருப்ப செயல், தந்தைக்கு மகன் செய்கிற உதவி அவையத்தில் முந்தியிருக்க வேண்டும். இங்கே அவையத்திலே மகன் முந்தியிருக்கிற காட்சியை தந்தை காணுகிற பேரு. எனக்கு பெருமகிழ்ச்சி என்ன தெரியுமா? அவர்களை பார்த்து சொன்னேன், அவர்களுக்கும் எனக்கும் இடையிலே உள்ள நேசம் நெருக்கமானது, அழுத்தமானது, ஆழமானது, புனிதமானது. எனவே எங்களுடைய பாச பிணைப்போடு இத்திபாக்காக எதிர்வாராமாக அவருடைய மகனால் 200 வாரம் நிறைவு செய்யும் வாரம் இறைவனால் நான் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளேன். இறைவன் இங்கே வர செய்திருக்கிறான் என்னை. எனவே நான் எண்ணி பார்க்கிறேன், என் நேசத்துக்குரிய நெஞ்சில் நிறைந்த அப்து ஷக்கூர் ஹசரத்துடைய மகனாருக்கு பாராட்டு விழா இருக்கிற அந்த 200 வாரமும் யான் இங்கே வருகிழந்திருக்கிற வாரமும் இந்த பொருத்தத்தை பார்க்கும் போது அல்லாஹுடைய ஏற்பாட்டின் அற்புதத்தை எண்ணி வியக்கின்றேன். இங்கே 200 வாரம் என்றவுடன் எனக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது, குரான் ஷெரீஃப் என்பது ஒரு 100, குரான் என்பது ஒரு 100, அது அருளப்பட்ட ரமலான் என்பது இன்னொரு 100. 100னா வெளிச்சம். நான் சொல்லுகிற 100 தமிழ் 100 அல்ல, அரபி 100 சொல்லுகிறேன். தமிழ்ல 100 என்பது எண்ணிக்கை, அரபியில 100 என்றால் வெளிச்சம். குரான் என்பது 100, குரான் என்ற அந்த 100 ரமலான் என்ற 100 அருளப்பட்டது. எனவே அந்த 100ம் இந்த 100ம் சேர்ந்தால் 100ன் அலா 100, ஒளிக்கு மேல ஒளி. தமிழ்ல வாருங்கள், 100க்கு மேல 100 200, 100ஓட 100 கூட்டினா 200. எனவே அந்த அரபி 100ஐயும் தமிழ் 100ஐயும் ஒப்பிட்டு பார்க்கும் போது 100 குரான் அருளப்பட்ட 100 ரமலானில் இங்கே நாம் எண்ணி பார்க்கிறோம். அந்த 100க்கு 100 200 வாரம் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இந்த குரானுக்கு விளக்கம் உலகம் உள்ளவரை சொல்லிக் கொண்டிருக்கலாம். அத்தகைய ஒப்பற்ற குரானே உன்னய குரானே. அதில் விளக்கத்தை பற்றி ஞானமேதை பீரப்பா ஒரு வார்த்தையை சொல்வார்கள், அறிவு வகை எத்தனை என்று அறிய வகை இல்லை, அத்தனையும் அவனுரைத்த அருமறையில் அடக்கம். அறிவு எத்தனை வகை யாருக்காவது சொல்ல முடியுமா? குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்திலே கல்லூரிகளிலே சொல்லிக் கொடுப்பார்கள். உதாரணமாக பிஎஸ்சி சொன்னா ஒரு 5 செக்ஷன் சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோ பயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ், அல்லது இந்த மாதிரி பயோ கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி சில குறிப்பிட்ட வகை பிஎஸ்சி, இது அறிவியலுடைய செக்ஷன். அடுத்து வேற வேற கல்வியின் துறைகள், அறிவுக்கு ஒரு குறிப்பிட்ட வகை வரையறுக்கிறார்கள். ஆனால் யாரும் இவ்வளவுதான் என்று மட்டுப்படுத்தவில்லை. அறிவு வகை எத்தனை என்று அறிய வகை இல்லை, அத்தனையும் அவன் உரைத்த அருமறையில் அடக்கம். எல்லா அறிவும் குர்ஆனுக்குள் அடக்கம். அந்த அத்துணை அறிவுமே அல்ஹம்து சூராவுக்குள் அடக்கம். எல்லாமே அல்ஹம்து சூராவுக்குள் அடக்கம். அல்ஹம்து சூராவில் உள்ள எல்லாமே அல்ஹம்துக்குள் அடக்கம். அல்ஹம்துல இருக்கக்கூடிய அறிவுக்குள் எல்லாம் அடக்கம் என்று ஒரு ஞான தத்துவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி எல்லாம் இருக்கும் இறைமறை குர்ஆனில் எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்க அந்த எல்லையற்ற வேதத்தை இங்கே விளக்குகின்ற பேச்சினை 200 வாரங்களாக பெற்றிருக்கக்கூடிய அருமை இளவல் முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்களை இதயபூர்வமாக வாழ்த்தி, எல்லாம் வல்லவனே, இந்த மகத்தான பேச்சினை பெற்றிருக்கக்கூடிய அந்த இளம் மௌலவி முகமது இஸ்மாயில் அவர்கள் நீடித்த ஆயுளை பெற்று, நிறைந்த செல்வத்தை பெற்று, அடுத்தடுத்து குர்ஆனுக்கு அடுக்கடுக்கான அறைகளை போன்று பொருள் தருகின்ற இந்த புனித வேதத்தை இங்கே தொடர்ந்து விவரிக்க வேண்டும். அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அதற்கான நலத்தையும் ஆயுளையும் வளத்தையும் வழங்க வேண்டும் என குறிப்பிட்டு நேரத்து நிலைகருதி இத்தோடு நிறைவு செய்கிறேன். இன்னும் பல விஷயங்களை பேச வேண்டும் என்று துடிக்கிறது உள்ளம், தடுக்கிறது கடிகாரத்துடைய முள் என்ற காரணத்தினால் இத்தோடு நிறைவு செய்து விடை